மாற்கு அத்தியாயம் 1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஆரம்பம். இதோ, நான் என் தூதுவனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறபடி, யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதயா தேசத்தார் மற்றும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் யோவானிடம் போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகம் மயிர் ஆடையை அணிந்து தன் இடுப்பில் தோல் கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் சாப்பிடுகிறவனாகவும் இருந்தான். அவன், என்னைவிட வல்லவர் ஒருவர் எனக்கு பின்பு வருகிறார், அவருடைய கால் அணிகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் இல்லை, நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்ஞானம் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணினான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்ஞானம் பெற்றார். அவர் தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மேல் இறங்குகிறதையும் பார்த்தார். அப்பொழுது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிடம் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாட்கள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே தங்கிக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். யோவான் சிறைக்காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிற்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கம் செய்து, காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் அருகில் இருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலின் ஓரமாக நடந்து போகும்போது மீனவர்களாக இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருக்கிறதை பார்த்தார். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு சற்று தூரம் சென்றபோது செபேதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவனுடைய சகோதரன் யோவானும் படகிலே வலைகளை பழுதுபார்த்து கொண்டிருந்ததை பார்த்து உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தகப்பனாகிய செபேதேயுவை படகிலே கூலியாட்களோடு விட்டுவிட்டு அவருக்கு பின்னே சென்றார்கள். பின்பு அவர்கள் கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு சென்று போதனை பண்ணினார். அவர் வேத பண்டிதர்களைப் போல போதிக்காமல் அதிகாரமுடையவராக அவர்களுக்கு போதித்ததினால் அவருடைய போதனையை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர், நீர் யார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமாக கத்தினான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு வெளியே போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து அதிக சத்தம் போட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எனவே அவரை பற்றின புகழ் கலிலேயா நாடு முழுவதும் பரவியது. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபு மற்றும் யோவானோடு சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டிற்கு போனார்கள். அங்கே சீமோனுடைய மாமியார் ஜுரத்தோடு படுத்திருந்தாள். உடனே அவர்கள் அவளை பற்றி அவருக்கு சொன்னார்கள். அவர் அருகில் சென்று அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மாலை நேரத்தில் சூரியன் மறையும்போது எல்லா நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இயேசுவினிடம் கொண்டு வந்தார்கள். பட்டணத்து மக்கள் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அநேக மக்களை அவர் சுகமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகளுக்கு அவர் யார் என்று தெரிந்திருந்ததால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை பார்த்தபோது, எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் பார்த்து, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், எனவே அந்த இடங்களுக்கு போகலாம் வாருங்கள், இதற்காகத்தான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடு முழுவதும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடம் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு விருப்பமானால் என்னை சுகப்படுத்த உம்மால் முடியும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது, அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அவர் அவனை பார்த்து, நீ இதை யாருக்கும் சொல்லாமல் இருக்க எச்சரிக்கையாக இரு, ஆனாலும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதினால் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு நீ சுகம் பெற்றதின் சாட்சியாக காணிக்கை செலுத்து என்று உறுதியாக சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஆனால் அவனோ புறப்பட்டு போய் இந்த விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லி பிரசித்தப்படுத்தினான். எனவே அவர் வெளிப்படையாக பட்டணத்திற்குள் செல்ல முடியாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எல்லா பகுதிகளிலும் இருந்து மக்கள் அவரிடம் வந்தார்கள். மார்க்கு அத்தியாயம் 10. இயேசு அந்த இடத்திலிருந்து யோர்தான் நதிக்கு அக்கரையில் உள்ள தேசத்தின் வழியாக யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். மக்கள் மீண்டும் அவரிடம் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மீண்டும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடம் வந்து, கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்வது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விவாகரத்திற்கு உரிய விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்து அவளை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, உங்களுடைய இருதய கடினத்தினாலே இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆனாலும் ஆரம்பத்திலே மனிதர்களை படைத்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதனால் கணவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவர்களும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்விதமாக அவர்கள் இருவர்களாக இல்லாமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். எனவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க வேண்டும் என்றார். பின்பு வீட்டில் இருக்கும்போது அவருடைய சீடர்கள் அந்த காரியத்தை குறித்து மீண்டும் அவரிடம் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், யாராவது தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மனைவியும் தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு வேறொருவனை திருமணம் செய்தால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடுவதற்காக அவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை பார்த்து கோபப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ண வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, யாராவது சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வது எதினால்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, ஏமாற்றாதே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்கிற கட்டளையை பற்றி தெரிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடம் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவனுக்கு அதிக சொத்துக்கள் இருந்ததால் இந்த வார்த்தையை கேட்டு சோர்ந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றிலும் பார்த்து தம்முடைய சீடர்களை பார்த்து, செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றார். சீடர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சுலபமாக இருக்கும் என்றார். அவர்கள் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் இரட்சிக்கப்பட முடியும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனிதர்களால் இது முடியாது, தேவனால் இது முடியும், தேவனாலே எல்லாம் முடியும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு மறுமொழியாக, எனக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் வீட்டையாவது, சகோதரர்களையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, குழந்தைகளையாவது, நிலங்களையாவது விட்டு வந்தவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் முந்தினவர்கள் அநேகர் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் அநேகர் முந்தினவர்களாகவும் இருப்பார்கள் என்றார். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பயணமாக போகும் பொழுது இயேசு அவர்களுக்கு முன்பே நடந்து போனார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவருக்கு பின்னால் பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 சீடர்களையும் அழைத்து தமக்கு நடக்கப் போகிறவர்களை அவர்களுக்கு மீண்டும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனிதகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பண்டிதரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண தண்டனைக்குள்ளாக தீர்த்து யூதரல்லாதவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி அவரை சாட்டையினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபேதேவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடம் வந்து, போதகரே, நாங்கள் எதை கேட்டாலும் அதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் முடியுமா என்றார். அதற்கு அவர்கள், முடியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஞானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பக்கத்திலும் என் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை அருகில் வரச் சொல்லி, யூதர் அல்லாதவர்களுக்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களை ஆணவத்தோடு ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் யாராவது பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். உங்களில் யாராவது முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அப்படியே மனிதகுமாரனும் மற்றவர்களிடம் ஊழியம் பெற வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்க தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவிற்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீடர்களும் மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் பார்வையற்ற மகனாகிய பர்த்திமேயு வழியருகில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடத் தொடங்கினான். அவனை அமைதியாக இருக்கச் சொல்லி மக்கள் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்பை விட அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த பார்வையற்றவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேலாடையை கழற்றிவிட்டு எழுந்து இயேசுவிடம் வந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். அதற்கு அந்த பார்வையற்றவன், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை பெற்று வழியிலே இயேசுவை பின்பற்றி அவர் பின்னே சென்றான். மார்க்கு அத்தியாயம் 11. இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேமுக்கு அருகில் வந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சென்றபோது அவர் தம்முடைய சீடர்களில் இரண்டு பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அங்கு சென்றவுடன் மனிதர்கள் ஒருவனும் ஒரு நாளும் ஏறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை பார்ப்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இந்த இடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை பார்த்து அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் இந்த குட்டியை எதற்கு அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னபடியே அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்களுடைய ஆடைகளை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறிப்போனார். அநேகர் தங்களுடைய ஆடைகளை வழிகளிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை வெட்டி சாலைகளில் போட்டார்கள். முன்னே நடப்பவர்களும் பின்னே நடப்பவர்களும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் போற்றப்படத்தக்கவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திற்கு சென்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து மாலை நேரத்தில் 12 சீடர்களுடன் பெத்தானியாவுக்கு போனார். அடுத்த நாளில் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து திரும்பி வரும்போது அவருக்கு பசி உண்டானது. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே பார்த்து அதில் அத்திப்பழம் கிடைக்குமா என்று பார்க்க வந்தார். அது அத்திப்பழ காலமாக இல்லாததினால் அவர் மரத்தின் அருகில் வந்தபோது அதில் இலைகளை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இனி எப்போதும் ஒருவனும் உன்னிடமிருந்து கனியை புசிக்க மாட்டான் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திற்கு சென்று ஆலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய இருக்கைகளையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக எந்த ஒரு பொருளையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர்களின் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பண்டிதர்களும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டு அவரை கொலை செய்ய வழிதேடினார்கள். ஆனாலும் மக்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டதினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். மாலை நேரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போனார்கள். அடுத்த நாள் காலையிலே அவர்கள் அந்த வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை பார்த்தார்கள். பேதுரு நினைத்து பார்த்து இயேசுவிடம், ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போனது என்றான். இயேசு அவர்களை பார்த்து, தேவரிடம் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். யாராவது இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் மேல் உங்களுக்கு ஏதாவது குறை உண்டாயிருக்கும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு மன்னிப்பதற்காக அந்த குறையை நீங்கள் அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவும் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க மாட்டார் என்றார். அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் போது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் அவரிடம் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்பொழுது நானும் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஞானம் தேவனால் உண்டானதா அல்லது மனிதர்களால் உண்டானதா என்று எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டானது என்று சொன்னால் பின்பு ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். எல்லோரும் யோவானை உண்மையான தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள். எனவே மக்களுக்கு பயப்பட்டதினால் மனிதர்களால் உண்டானது என்று சொல்ல முடியாமல் தங்களுக்குள் ஆலோசனை பண்ணி இயேசுவிற்கு மறுமொழியாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். மார்க்கு அத்தியாயம் 12. பின்பு இயேசு உவமைகளாக அவர்களுக்கு சொன்னது, ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து திராட்சை ஆலையை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரர்களுக்கு அதை குத்தகைக்கு விட்டு வேறு தேசத்திற்கு சென்றிருந்தான். தோட்டக்காரர்களிடம் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பங்கை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடம் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு வேலைக்காரனை அவர்களிடம் அனுப்பினான். அவர்கள் அவனை கல்லால் அடித்து தலையை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் வேறொருவனை அனுப்பினான், அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான், அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான், என் குமாரனை மதிப்பார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடம் அனுப்பினான். தோட்டக்காரர்களோ, இவனே சொத்திற்கு வாரிசு, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரர்களை கொன்று திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய கல்லே மூலைக்கு தலைக்கல்லானது. அது கர்த்தராலே நடந்தது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை கைது செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனாலும் மக்களுக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் இயேசுவை அவரது பேச்சிலே சிக்க வைக்கும்படி பரிசேயர்களிலும் ஏரோதியர்களிலும் சிலரை அவரிடம் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராக தேவனுடைய வழிகளை சத்தியமாக போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ இல்லையோ? நாம் வரி கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்ப்பதற்கு ஒரு பணத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த பணமும் மேலே உள்ள எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ரோம அரசாங்கத்திற்கு உரியது என்றார்கள். அதற்கு இயேசு, அரசாங்கத்திற்கு உரியதை அரசாங்கத்திற்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் அவரிடம் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் வாரிசு இல்லாமல் தன் மனைவியை விட்டு மரித்து போனால், அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனுக்காக வாரிசை உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க, ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் மரித்து போனான். இரண்டாம் சகோதரன் அவளை திருமணம் செய்து அவனும் குழந்தை இல்லாமல் மரித்து போனான். மூன்றாம் சகோதரனுக்கும் அப்படியே நடந்தது. ஏழு பேரும் அவளை திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் மரித்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனாள். எனவே உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? ஏழு பேரும் அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலே தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது திருமணம் செய்வதும் திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவன் முள் செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் புத்தகத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தவர்களுக்கு தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத பண்டிதர்களில் ஒருவன் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாக பதில் சொன்னார் என்று அறிந்து அவரிடம் வந்து, கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பதே. இவைகளை விட பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேத பண்டிதன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறதும் தன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறது போல மற்றவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதுதான் தகன பலிகளையும் மற்ற எல்லா பலிகளையும் விட முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் ஞானமாக பதில் சொன்னதை இயேசு பார்த்து, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் இல்லை என்றான். அதன் பின்பு ஒருவரும் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணும் போது அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேத பண்டிதர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய எதிரிகளை உம்முடைய கால்களுக்கு கீழே போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியானவராலே சொல்லி இருக்கிறானே. தாவீதே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கும் போது அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அநேக மக்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். இயேசு உபதேசம் பண்ணும் போது அவர்களை பார்த்து, வேத பண்டிதர்கள் நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வாழ்த்துக்களை விரும்பியும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளையும் சொத்துக்களையும் ஏமாற்றி பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பண்டிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அதிக தண்டனை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து மக்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். செல்வந்தர்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு நாணய மதிப்பிற்கு சரியான 2 காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தான் வாழ்வதற்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றாள். மார்க்கு 13. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை பார்த்து, போதகரே, இதோ இந்த கற்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இந்த பெரிய கட்டிடங்களை பார்க்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடம் தனிமையில் வந்து, இவைகள் எப்பொழுது நடக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலங்களுக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, ஒருவரும் உங்களை ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை சொல்லி நானே கிறிஸ்து என்று அநேகரை ஏமாற்றுவார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்பொழுது கலங்காமலிருங்கள். இவைகள் நடக்க வேண்டியவைகள். ஆனாலும் முடிவு உடனே வராது. மக்களுக்கு எதிராக மக்களும் ராஜ்யத்திற்கு எதிராக ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லா தேசத்தின் மக்களுக்கும் நற்செய்தி முதலில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று கவலைப்படாமலும் சிந்திக்காமலும் இருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளையே பேசுங்கள். ஏனென்றால் பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்ய ஒப்புக் கொடுப்பார்கள். என் நாமத்தினால் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க வேண்டும். அது நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கிறதை நீங்கள் பார்க்கும்போது யூதேயாவிலே இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகட்டும். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாவது எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க வேண்டும். வயலில் வேலை செய்கிறவன் மாற்று உடையை எடுப்பதற்கு வீட்டிற்கு திரும்பி போகாமல் இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, இவைகள் மழை காலத்திலே நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் உலகத்தை படைத்தது முதல் இதுவரைக்கும் நடக்காததும் இனிமேலும் நடக்காததுமான உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்த நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவன் கூட தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி முடிந்தவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏமாற்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் இருள் அடையும், சந்திரன் ஒளியை கொடுக்காது, வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள அதிகார வல்லமைகள் அசைக்கப்படும். அப்பொழுது மனிதகுமாரன் அதிக வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை பார்ப்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைசி முனையிலிருந்து வானத்தின் கடைசி முனை வரைக்கும் உள்ள நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் நெருங்கிவிட்டது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அவர் அருகில் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் நடக்கும் முன்பு இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளும் அந்த நேரமும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனுக்கும் தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. அந்த காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாததினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதன் தன் வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு பயணம் செய்ய தீர்மானிக்கும் போது தன் வேலைக்காரர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவனவனுக்கு தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு சொல்லுவான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனென்றால் வீட்டின் முதலாளி மாலை நேரத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்காத நேரத்தில் அவன் வந்து நீங்கள் தூங்குகிறதை கண்டுபிடிக்காதபடி விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். மார்க்கு அத்தியாயம் 14. இரண்டு நாட்களுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் அவரை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி வழி தேடினார்கள். ஆனாலும் மக்களுக்குள்ளே கலவரம் உண்டாகாதபடி பண்டிகையிலே அப்படி செய்யக்கூடாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பெண் விலை உயர்ந்த நளதம் என்னும் சுத்தமான தைலத்தை ஒரு வெள்ளைக்கல் ஜாடியில் கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் தலையின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே கோபப்பட்டு, இந்த தைலத்தை இப்படி வீணாக செலவழிப்பது ஏன், இதை 300 வெள்ளிக்காசுகளுக்கு அதிகமாக விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை பற்றி முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னிடம் நற்கிரியையை செய்திருக்கிறாள், ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கிறார்கள், உங்களுக்கு விருப்பம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடம் இருக்க மாட்டேன். இவள் தன்னால் முடிந்ததை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த நற்செய்தி உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக அவர்களிடம் போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு ஏற்ற நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளில் அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கு போய் ஆயத்தம் பண்ண விருப்பமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீடர்கள் 2 பேரை பார்த்து, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக வருவான், அவன் பின்னே போங்கள், அவன் எந்த வீட்டிற்குள் செல்லுகிறானோ அந்த வீட்டு முதலாளியை நீங்கள் பார்த்து, நான் என் சீடர்களுடன் பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வசதியான மேல் வீட்டறையை உங்களுக்கு காட்டுவான், அங்கே நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீடர்கள் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். மாலை நேரத்தில் அவர் 12 பேரோடு சேர்ந்து அந்த இடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தி உட்கார்ந்து சாப்பிடும்போது இயேசு அவர்களை பார்த்து, என்னோடு சாப்பிடுகிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கப்பட்டு, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் மறுமொழியாக, என்னோடு பாத்திரத்தில் கையை விடுகிற 12 பேர்களில் ஒருவனே என்று சொல்லி, மனிதகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆனாலும் எந்த மனிதனால் மனிதகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனிதனுக்கு ஐயோ, அந்த மனிதன் பிறக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு நல்லதாக இருக்கும் என்றார். அவர்கள் சாப்பிடும்போது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரை திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னால் இடறல் அடைவீர்கள், ஆனாலும் நான் உயிரோடு எழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவிற்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பு நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடு மரித்து போவதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் ஜெபம் பண்ணும் வரை இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் கலக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கான துக்கத்தில் உள்ளது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று தள்ளி போய் தரையிலே விழுந்து, அந்த நேரம் தம்மை விட்டு கடந்து போக கூடுமானால் அது கடந்து போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே முடியும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின் படி அல்ல உம்முடைய விருப்பத்தின் படியே நடக்கட்டும் என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் தூங்குகிறதை பார்த்து பேதுருவை பார்த்து, சீமோனே தூங்குகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனையில் விழாமல் இருக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மீண்டும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மீண்டும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கத்தில் இருந்ததால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். அவர் 3 முறை வந்து, இன்னும் நித்திரை செய்து இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்தது, இதோ மனிதகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போகலாம் என்றார். உடனே அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனுடன் பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் மூப்பர்களும் அனுப்பின மக்கள் கூட்டத்தினர் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்து கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்த உடனே இயேசுவின் அருகில் சென்று, ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது மக்கள் கூட்டத்தினர் அவர் மேல் கைபோட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது அருகில் நின்ற சீடன் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் காதை வெட்டினான். இயேசு அவர்களை பார்த்து, திருடனை பிடிக்கப் போகிறதைப் போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினமும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு போர்வையை மட்டும் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னால் போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் போர்வையை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு ஓடிப்போனான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேத பண்டிதர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின்னே சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து காவலர்களுடன் உட்கார்ந்து நெருப்பின் அருகில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தினர்கள் அனைவரும் இயேசுவை கொலை செய்கிறதற்கு அவருக்கு எதிராக சாட்சிகளை தேடினார்கள். சாட்சி சொல்ல ஒருவரும் வரவில்லை. அநேகர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒத்துப்போகவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைகளால் கட்டப்பட்ட இந்த தேவ ஆலயத்தை நான் இடித்து போட்டு கைகளால் கட்டப்படாத வேறு ஒன்றை 3 நாட்களுக்குள் கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்களுடைய சாட்சிகள் ஒத்துப்போகவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை பார்த்து, இவர்கள் உனக்கு எதிராக சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். மீண்டும் பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனிதகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் உடைகளை கிழித்துக் கொண்டு, இதைவிட வேறு சாட்சிகள் நமக்கு வேண்டுமா? தேவனை அவமதிப்பதை கேட்டீர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் எல்லோரும் இவன் மரணத்திற்கு தகுதியானவன் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவன் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை அடிக்கவும் தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரர்களும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அந்த நேரத்தில் பேதுரு கீழே உள்ள அரண்மனை முற்றத்தில் இருக்கும் போது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒரு பெண் வந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் என்றாள். அதற்கு அவன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீ சொல்வது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வாசல் மண்டபத்திற்கு வெளியே போனான். அப்பொழுது சேவல் கூவியது. வேலைக்காரி அவனை மீண்டும் பார்த்து, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்குச் சொன்னாள். அவன் மீண்டும் மறுதலித்தான். சிறிது நேரத்திற்கு பின்பு மீண்டும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, உண்மையாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் செய்யவும் தொடங்கினான். உடனே சேவல் 2 முறை கூவியது. சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைத்து பார்த்து மிகவும் அழுதான்.
மார்க்கு 15. அதிகாலையிலே பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேத பண்டிதர்களும் ஆலோசனை சங்கத்தினர்கள் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி காவலர்கள் இயேசுவின் கரங்களை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடம் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் மேல் அதிகமாக குற்றங்களை சுமத்தினார்கள். அவரோ அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மீண்டும் அவரை பார்த்து, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சுமத்துகிறார்களே, அதற்கு நீ பதில் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பண்டிகை நாட்களில் காவலில் உள்ள யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக் கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை பண்ணுவது பிலாத்துவிற்கு வழக்கமாக இருந்தது. கலவரம் பண்ணி அந்த கலவரத்திலே கொலை செய்து அதற்காக காவலில் அடைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். மக்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்கத் தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை பார்த்து, நான் யூதர்களுடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கச் சொல்லி பிரதான ஆசாரியர்கள் மக்களை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் யூதர்களுடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், இவன் என்ன குற்றம் செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மக்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக பரபாசை அவர்களுக்காக விடுதலை செய்து இயேசுவை சாட்டையினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்தான். அப்பொழுது போர் வீரர்கள் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அந்த இடத்தில் போர் வீரர்களை கூடி வர செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு அணிவித்து, யூதர்களுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவர் தலையில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரிகாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சியுமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அந்த வழியே வரும்போது இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கு பின்பு அவருடைய ஆடைகளை பங்கு போட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ள சீட்டு போட்டார்கள். அவரை காலை 9 மணிக்கு சிலுவையில் அறைந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்ததின் காரணத்தை காண்பிப்பதற்காக யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையில் இயேசுவின் தலைக்கு மேலே கட்டினார்கள். இயேசுவோடு அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 திருடர்களை சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமம் செய்கிறவர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறியது. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை அவமதித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் தங்களுக்குள்ளே பரிகாசம் பண்ணி, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. நாம் பார்த்து விசுவாசிக்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவருடன் சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை அவமதித்தார்கள். நண்பகல் தொடங்கி மாலை 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் இருள் உண்டாயிருந்தது. மாலை 3 மணி அளவில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அதிக சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடல் காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவானோ பார்க்கலாம் என்றான். இயேசு அதிக சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரைக்கும் 2 கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை பார்த்தபொழுது, உண்மையாகவே இந்த மனிதன் தேவனுடைய குமாரன் என்றான். சில பெண்களும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவரோடு சென்று அவருக்கு ஊழியம் செய்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவரோடு எருசலேமுக்கு வந்திருந்த மற்ற பெண்களும் அவர்களோடு இருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் மாலை நேரத்தில் மதிப்பு மிக்க ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருந்த யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இவ்வளவு சீக்கிரமாக மரித்து விட்டார் என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைத்து, அவர் இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்தது உண்மையா என்று கேட்டான். நூற்றுக்கு அதிபதியின் மூலம் அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடம் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய போர்வையை வாங்கிக் கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த போர்வையிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். மார்க்கு அத்தியாயம் 16. ஓய்வு நாட்களுக்கு பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு வாசனை திரவியங்களை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாளின் அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறபோது கல்லறைக்கு வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் பார்த்தபொழுது அந்த கல் தள்ளப்பட்டு இருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் கல்லறைக்குள் சென்று வெள்ளை அங்கி அணிந்த ஒரு வாலிபன் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து பயந்தார்கள். அவன் அவர்களை பார்த்து, பயப்படாமல் இருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீடர்களிடமும் பேதுருவிடமும் போய் உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை பார்ப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் பயந்து நடுங்கி சீக்கிரமாக வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதலாக தரிசனமானார். அவளிடமிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு போய் இயேசுடன் இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவள் இயேசுவை பார்த்தாள் என்றும் அவள் சொன்னபோது இவர்கள் நம்பவில்லை. அதற்கு பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு வேறு உருவத்தில் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பின்பு 11 பேரும் சாப்பிடும் போது அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிரோடு எழுந்திருந்த அவரை பார்த்தவர்களை அவர்கள் நம்பாமல் போனதினால் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லோருக்கும் நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசித்து ஞானஸ்ஞானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனோ தண்டனைக்குள்ளாவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்னவென்றால், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், புதிய மொழிகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், மரணத்திற்கு உரிய எதை குடித்தாலும் அதை அவர்களுக்கு சேதப்படுத்தாது, நோயாளிகளின் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். சீடர்கள் புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் மூலம் கிரியை செய்து அவர்களால் நடந்த அற்புத அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். மார்க்கு அத்தியாயம் 2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று மக்கள் கேள்விப்பட்டு உடனே அநேக மக்கள் கூடி வந்தார்கள். வாசலுக்கு முன்பு நிற்க இடம் இல்லாமல் போனது. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை சுமந்து கொண்டு அவரிடம் வந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இயேசுவின் அருகில் செல்ல முடியாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து அந்த பக்கவாதக்காரனை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு பக்கவாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பண்டிதர்கள் சிலர், இவன் இப்படி தேவ நிந்தனை சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார் என்று தங்களுடைய இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மனதில் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, அல்லது எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்கவாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக தன் வீட்டிற்கு போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் இதுவரை இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்தது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் மீண்டும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அவரிடம் வந்தார்கள். அவர்களுக்கு போதனை பண்ணினார். அப்பொழுது அவர் நடந்து போகும் போது அல்பேயுவின் குமாரனாகிய லேவி வரி வசூலிக்கும் மையத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து, என் பின்னே வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் விருந்து சாப்பிடும் போது அநேக வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் அவரோடு வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் பந்தியில் இருந்தார்கள். இயேசு வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் சாப்பிடுகிறதை வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் பார்த்து அவருடைய சீடர்களை நோக்கி, அவர் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து சாப்பிடுவது ஏன் என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, நோயாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை, சுகமாக இருப்பவர்களுக்கு தேவை இல்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களுடைய சீடர்களும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம் வந்து, யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களுடைய சீடர்களும் உபவாசம் பண்ணுகிறார்களே, ஆனால் உம்முடைய சீடர்கள் உபவாசம் பண்ணாமல் இருப்பது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கும் வரை உபவாசம் பண்ண மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு போகும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் புதிய ஆடையின் துண்டை பழைய ஆடையோடு இணைத்து தைக்க மாட்டான். தைத்தால் அதனோடு இணைந்த புதிய ஆடை பழைய ஆடையை அதிகமாக கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பைகளில் ஊற்றி வைக்க மாட்டான். ஊற்றி வைத்தால் புதிய ரசம் தோல் பைகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், தோல் பைகளும் கெட்டுப்போகும். புதிய ரசத்தை புதிய தோல் பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும் என்றார். பின்பு அவர் ஓய்வு நாளில் வயல் வழியாக நடந்து போனார். அவருடைய சீடர்கள் அவரோடு நடந்து போகும் போது கதிர்களை சாப்பிட தொடங்கினார்கள். பரிசேயர்கள் அவரை பார்த்து, இதோ ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியின் காலத்தில் செய்ததை நீங்கள் படித்தது இல்லையா? அவன் தேவனுடைய வீட்டிற்கு சென்று ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் சாப்பிடக்கூடாத தேவ சமூகத்தின் அப்பங்களை தானும் சாப்பிட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். மார்க்கு 3. இயேசு மறுபடியும் ஜெப ஆலயத்திற்கு சென்றார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுகமாக்கினால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனிதனை பார்த்து, எழுந்து நடுவில் நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ அல்லது தீமை செய்வதோ, ஜீவனை காப்பாற்றுவதோ அல்லது அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தினால் அவர் விசனப்பட்டு கோபத்துடன் சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனிதரை பார்த்து, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மற்றொரு கையை போல சுகமானது. உடனே பரிசேயர்கள் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவருக்கு எதிராக ஏரோதியர்களோடு ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கடலோரத்திற்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுவேயாவிலும் யோர்தானுக்கு அக்கரையிலும் இருந்து அநேக மக்கள் வந்து அவருக்கு பின்னே சென்றார்கள். அதோடு தீரு சீதோன் பட்டணங்களின் பகுதிகளிலும் இருந்து அநேக மக்கள் அவர் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் வந்தார்கள். அநேகரை சுகமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரை நெருங்கி வந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காமல் இருப்பதற்காக தமக்கு ஒரு படகை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் இயேசுவை பார்த்தபோது அவர் முன்பாக விழுந்து, நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாமல் இருக்க அவைகளுக்கு உறுதியாக கட்டளையிட்டார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு விருப்பமானவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் அவரிடம் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 நபர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணுவதற்காக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கு அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யார் என்றால், சீமோன் இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபேதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இந்த இருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொண்ட போர்னகேஸ் என்கிற பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தோலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு வீட்டிற்கு போனார்கள். அங்கே அநேக மக்கள் மறுபடியும் கூடி வந்ததினால் அவர்கள் சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லாமல் போனது. அவருடைய குடும்பத்தார் இதை கேட்டபோது, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேத பண்டிதர்கள், இவன் பெயல்செபூலை உடையவனாக இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலேயே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாக அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால், சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே எதிராக பிரிந்து இருந்தால் அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்காதே. ஒரு வீடு தனக்குத்தானே எதிராக பிரிந்து இருந்தால் அந்த வீடு நிலைத்து நிற்காதே. சாத்தான் தனக்குத்தானே எதிராக எழும்பி பிரிந்து இருந்தால் அவன் நிலைத்து நிற்க முடியாமல் அழிந்து போவானே. பலசாலியை முதலில் கட்டி போடாமல் யாரும் பலசாலியுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் பொருட்களை கொள்ளையடிக்க முடியாது. கட்டி போட்டால் மட்டுமே அவனுடைய வீட்டை கொள்ளையடிக்க முடியும். உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் சொல்லும் எல்லா தூஷணமான வார்த்தைகளும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை சொல்லுவானென்றால் அவன் எப்பொழுதும் மன்னிப்பு பெறாமல் நித்திய தண்டனைக்குரியவனாக இருப்பான் என்றார். இயேசு அசுத்த ஆவியை உடையவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரர்களும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த மக்கள் அவரை பார்த்து, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, என் தாயார் யார், என் சகோதரர்கள் யார் என்று சொல்லி தம்மை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாக இருக்கிறான் என்றார்.
மார்க்கு அத்தியாயம் 4. இயேசு மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார். அநேக மக்கள் அவரிடம் கூடி வந்ததினால் அவர் கடலிலே நின்ற ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். மக்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக காரியங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுந்தன. வானத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை தின்று போட்டது. சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தன. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ கருகிப்போய் வேர் இல்லாததினால் உலர்ந்து போனது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து விதை பலன் கொடுக்காதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து உயர்ந்து வளருகிற பயிராகி 1 30 மடங்காகவும் 1 60 மடங்காகவும் 1 100 மடங்காகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனிமையாக இருக்கிற போது 12 பேரும் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்களும் இந்த உவமையை குறித்து அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை தெரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. வெளியே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணமாகாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, இந்த உவமையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? புரியாவிட்டால் மற்ற உவமைகளெல்லாம் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தினால் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற ஆசைகளும் உள்ளே புகுந்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலன் இல்லாமல் போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 மடங்கும் 1 60 மடங்கும் 1 100 மடங்காகவும் பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, விளக்கு விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்கு தானே தவிர பாத்திரத்தின் கீழே கட்டிலின் கீழே வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளி அரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் அவன் கேட்கட்டும் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனிதன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழிக்க அவனுக்கு தெரியாமலேயே விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முதலில் முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுவடை காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினாலே அதை விளக்கி சொல்ல முடியும்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள எல்லா விதைகளையும் விட மிக சிறியதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து எல்லா பூண்டுகளையும் விட மிக பெரிதாகி வளர்ந்து
ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலின் கீழ் வந்து கூடுகளை கட்டத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டு புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகள் இல்லாமல் அவர்களுக்கு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீடர்களோடு தனிமையாக இருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கிச் சொன்னார். அன்று மாலை நேரத்தில் அவர் அவர்களை பார்த்து, அக்கரைக்கு போகலாம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பும் அளவிற்கு அலைகள் படகின் மேல் மோதியது. இயேசு கப்பலின் பின்பக்கத்தில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மரித்து போவதை பற்றி உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, சீராதே, அமைதியாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டானது. அவர் அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போனது என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க்கு அத்தியாயம் 5. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கரையில் உள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் கல்லறைகளிலே குடியிருந்து வந்தான். அவனை சங்கிலிகளினால் கட்டவும் ஒருவனுக்கும் முடியவில்லை. அவன் பலமுறை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டும் சங்கிலிகளை தகர்த்து விலங்குகளை உடைத்து போடுவான். அவனை அடக்க ஒருவனுக்கும் முடியவில்லை. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலிருந்து சப்தம் போட்டு கல்லுகளினால் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே பார்த்தபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று தேவனுடைய பேரில் உம்மை கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். ஏனென்றால் அவர் அவனை பார்த்து, அசுத்த ஆவியே, இந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகர் இருப்பதினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிட வேண்டாம் என்று அவரை அதிகமாக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த இடத்தில் மலையின் அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் அவரை பார்த்து, பன்றிகளுக்குள்ளே போக அவைகளுக்குள் எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போனது. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து போனது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது நடந்தவைகளை பார்ப்பதற்காக மக்கள் புறப்பட்டு இயேசுவிடம் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து உடையணிந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் நடந்தவைகளை பார்த்தவர்களும் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்களுடைய எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவர் படகில் ஏறும் போது பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவோடு வருவதற்கு தனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்காமல், நீ உன் குடும்பத்தாரிடம் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு மனமிறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். அப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தப்படுத்தினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது அநேக மக்கள் அவரிடம் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை பார்த்த உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் மகள் மரணவேதனை படுகிறாள், அவள் சுகமடைய நீர் வந்து அவள் மேல் உமது கரங்களை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை அதிகமாக வேண்டிக்கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். அநேக மக்கள் அவருக்கு பின்னே சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடங்களாக இரத்தப்போக்கினாலே அவதிப்பட்ட ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் அதிகமாக வருத்தப்பட்டு தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் செலவு செய்தும் கொஞ்சம் கூட குணமாகாமல் அதிகமாக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, நான் அவருடைய ஆடையையாவது தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லி மக்கள் கூட்டத்தில் உள்ளே அவருக்கு பின்பக்கத்தில் வந்து அவருடைய ஆடையை தொட்டாள். உடனே அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போனது. அந்த வேதனை நீங்கி சுகம் பெற்றதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை தமக்குள் அறிந்து மக்கள் கூட்டத்தில் திரும்பி, என் ஆடைகளை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, அநேக மக்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் பார்த்தும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை பார்க்க அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடம் நடந்ததை அறிந்த அந்த பெண் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மைகளை எல்லாம் அவளுக்குச் சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஜெப ஆலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலயத் தலைவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி, வேறு யாரையும் தம்மோடு சேர்த்து கொள்ளாமல் பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போனார். ஜெப ஆலயத் தலைவனுடைய வீட்டிற்கு வந்து அங்கே சத்தமிடுகிற மக்களையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே சென்று, நீங்கள் சத்தமிட்டு அழுகிறது ஏன்? பிள்ளை மரிக்கவில்லை, தூங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து சிரித்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே அனுப்பிவிட்டு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த அறைக்குள் சென்று பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தாள். அவர்கள் அனைவரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். மார்க்கு அத்தியாயம் 6. இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவர் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடர்களும் அவரோடு வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணினார். அதை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகளை செய்ய இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் சொந்த ஊரிலும் தன் சொந்த உறவினர்களிலும் தன் வீட்டிலும் தான் மதிக்கப்பட மாட்டான், மற்ற எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுவான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் மட்டும் கரங்களை வைத்து அவர்களை குணமாக்கினார். வேறு அற்புதங்கள் எதுவும் செய்ய முடியாமல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததினால் அதை குறித்து ஆச்சரியப்பட்டு மற்ற கிராமங்களுக்கு சென்று போதகம் பண்ணினார். இயேசு 12 சீடர்களையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையோ அப்பத்தையோ இடுப்பு கச்சையில் பணத்தையோ எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மட்டும் எடுத்துக்கொண்டு போகவும் காலணிகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை அணிந்து கொள்ளாமல் இருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை பார்த்து, நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அந்த இடத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்கி இருங்கள். யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களுடைய வசனங்களை கேட்காமலும் இருந்தால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்களுடைய கால்களின் கீழே படிந்த தூசியை உதறிப்போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு சம்பவிப்பதைவிட சோதோம் கொமாரா பட்டணத்திற்கு சம்பவிப்பது இலகுவாக இருக்கும் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுகமாக்கினார்கள். இயேசுவினுடைய பெயர் பிரசித்தமானதினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு மரித்து போன யோவான் ஞானன் உயிரோடு எழுந்தான், எனவே அவனிடம் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் வெளிப்படுகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது பூர்வ காலத்து தீர்க்க தரிசிகளில் ஒருவனைப் போல இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவன், நான் தலையை வெட்டி கொன்ற யோவான் தான், அவன் உயிரோடு எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி வைத்துக் கொண்ட போது யோவான் ஏரோதை பார்த்து, நீர் உம்முடைய சகோதரன், மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் இல்லை என்று சொன்னதினால் ஏரோது போர் வீரர்களை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆனாலும் அவளால் முடியாமல் போனது. ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஏரோது தன்னுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய பிரபுக்களும் படைத்தளபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனிதர்களுக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் மகள் சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தியில் இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொல்லி, நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அப்பொழுது அவள் வெளியே போய், நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடம் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவிடம் சீக்கிரமாக வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தட்டில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை வைத்து எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா அதிக துக்கமடைந்தான். ஆனாலும் வாக்கு கொடுத்ததினாலும் அவனோடு கூட பந்தியில் இருந்தவர்களுக்காகவும் அவள் கேட்டுக்கொண்டதை மறுக்க அவனுக்கு மனமில்லாமல் உடனே யோவான்சானுடைய தலையை கொண்டு வரும்படி போர் வீரனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினான். அப்படியே அவன் போய் காவல் கூடத்திலே அவனுடைய தலையை வெட்டி அவன் தலையை ஒரு தட்டிலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். அவனுடைய சீடர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் சரீரத்தை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் போதித்தவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று தனிமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் வாருங்கள் என்றார். ஏனென்றால் அநேக மக்கள் அவரிடம் வருகிறதும் போகிறதுமாக இருந்ததினால் அவர்களுக்கு சாப்பிட நேரமில்லாமல் இருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாக ஒரு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை மக்கள் பார்த்தார்கள். அவரை அறிந்த மக்கள் எல்லா பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாகவே அந்த இடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்பே அங்கு சென்று சேர்ந்து அவரிடம் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அங்கே கூடி வந்த மக்களை பார்த்து, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்ததினால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அதிக நேரம் ஆன பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து, இது வனாந்தரமான இடம், அதிக நேரமும் ஆனது, சாப்பிடுகிறதற்கும் இவர்களிடம் ஒன்றும் இல்லை, எனவே இவர்கள் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் அப்பங்களை வாங்கிக் கொள்ள இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 வெள்ளி காசுகளுக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு சாப்பிட கொடுக்கலாமா என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது எல்லோரையும் பசும் புல்லின் மேல் பந்தி உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாற தம்முடைய சீடர்களிடம் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பங்கள் சாப்பிட்ட ஆண்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அவர் மக்களை அனுப்பிவிடும்போது தம்முடைய சீடர்கள் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவிற்கு தமக்கு முன்பே போகச் சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் மக்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். மாலை நேரமானபோது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று வீசிக்கொண்டிருந்ததால் அவர்கள் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுகிறதை அவர் பார்த்து அதிகாலையில் கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் பார்த்து அவரை பிசாசு என்று நினைத்து சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை பார்த்து கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமைதியானது. எனவே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்ததினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து என்னும் நாட்டிற்கு வந்து கரையேறினார்கள். அவர்கள் படகில் இருந்து இறங்கின உடனே மக்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெல்லாம் ஓடிச் சென்று நோயாளிகளை படுக்கைகளில் படுக்க வைத்து அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். இவைகள் இல்லாமல் அவர் சென்ற கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எல்லாவற்றிலும் சந்தை வெளிகளிலே நோயாளிகளை கொண்டு வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொழுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட எல்லோரும் சுகம் பெற்றுக் கொண்டார்கள்.
மார்க்கு 7. எருசலேமில் இருந்து வந்த பரிசேயர்களும் வேத பண்டிதர்களில் சிலரும் அவரிடம் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீடர்களில் சிலர் கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறதை அவர்கள் பார்த்து குற்றம் சாட்டினார்கள். ஏனென்றால் யூதர்கள் அனைவரும் முக்கியமாக பரிசேயர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடித்து அடிக்கடி கைகளை கழுவினாலே ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடைவீதிகளுக்கு சென்று திரும்பி வரும்பொழுது குளிக்காமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்புக்குடங்களையும் இருக்கைகளையும் கழுவுகிறதோடு மட்டுமல்லாமல் வேறு அநேக சடங்குகளையும் கடைபிடித்து வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயர்களும் வேத பண்டிதர்களும் அவரை பார்த்து, உம்முடைய சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த மக்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்றும், மனிதர்களுடைய கட்டளைகளை போதனைகளாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி மாயக்காரர்களாகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு மனிதர்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகிறவர்களாக கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் கடைபிடித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்காக தேவனுடைய கட்டளைகளை நிராகரித்தது நன்றாக இருக்கிறது. எப்படியென்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது அவமதிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது பார்த்து
உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி எதுவோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்கோ தன் தாய்க்கோ எந்த ஒரு உதவியும் செய்ய விடாமல் நீங்கள் போதித்த உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமதிக்கிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் மக்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு வெளியிலிருந்து அவனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது. அவன் மனதிலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் அவன் கேட்கட்டும் என்றார். அவர் மக்களை விட்டு வீட்டிற்குள் சென்றபோது அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு புரிந்து கொள்ளாதவர்களா? வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளே போகிற எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்திற்குள் போகாமல் வயிற்றுக்குள்ளே போகிறது. அதிலிருந்து எல்லா அசுத்தங்களும் ஆசன வழியாக வெளியே போகும். மனிதனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் திருட்டும் பொருளாசைகளும் துஷ்ட குணங்களும் கபடும் காமமும் வன்கண்ணும் அவதூறும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் மனதிலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் சென்று, அவர் அங்கே இருப்பது ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பியும் அவர் மறைவாக இருக்க முடியாமல் போனது. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த பெண் சீரோபேனிக்கியா தேசத்தைச் சேர்ந்த கிரேக்க பெண்ணாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை பார்த்து, முதலில் பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லை என்றார். அதற்கு அவள், உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையின் கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு போனது என்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலின் அருகே வந்தார். அங்கே திக்குவாயுடைய ஒரு காது கேளாதவனை அவரிடம் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை மக்கள் கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாக்கை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, எப்பத்தா என்றார். அதற்கு, திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். உடனே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாக்கின் கட்டும் அவிழ்ந்து அவன் தெளிவாக பேசினான். அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனாலும் எவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் அதை பிரசித்தப்படுத்தி எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். காது கேட்காதவர்களை கேட்கவும் ஊமையர்களை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க்கு அத்தியாயம் 8. அந்த நாட்களிலே அநேக மக்கள் கூடி வந்திருக்கும் போது அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாததினால் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து, மக்களுக்காக பரிதாபப்படுகிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடம் தங்கியிருந்த 3 நாட்களாக சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருப்பதினால் நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் போகும் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை மக்களுக்கு கொடுத்து திருப்தியாக்க முடியும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர், மக்களை தரையிலே பந்தி உட்கார கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு பரிமாற சீடர்களிடம் கொடுத்தார். அவர்கள் மக்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறிய மீன்களும் அவர்களிடம் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறச் சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தியானார்கள். மீதியான அப்பங்களை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீடர்களோடு படகில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளுக்கு வந்தார். அப்பொழுது பரிசேயர்கள் வந்து அவரோடு வாக்குவாதம் பண்ணத் தொடங்கி அவரை சோதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார்கள் அடையாளம் தேடுகிறது ஏன்? இந்த சந்ததியார்களுக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவது இல்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படகில் ஏறி அக்கரைக்கு போனார். சீடர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படகிலே அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடம் அப்பங்கள் இல்லாததினால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை பார்த்து, உங்களிடம் அப்பங்கள் இல்லாததினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது ஏன்? இன்னும் சிந்திக்காமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் பார்க்காமல் இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறீர்களா? நினைத்து பார்க்காமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த போது மீதியான அப்பங்களை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த போது மீதியான அப்பங்களை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி என்றார். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடம் கொண்டு வந்து அவனை தொட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கரங்களை வைத்து, எதையாவது பார்க்கிறாயா என்று கேட்டார். அவன் பார்த்து, மனிதர்களை நடக்கிற மரங்களைப் போல பார்க்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கரங்களை வைத்து அவனை பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் பார்வை பெற்று எல்லோரையும் தெளிவாக பார்த்தான். பின்பு அவன் அவனை பார்த்து, நீ கிராமத்திற்குள் செல்லாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா நாட்டைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டார். அவைகள் அல்லாமல் மனிதகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பண்டிதர்களாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தெளிவாகச் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து பேசத் தொடங்கினான். அவர் திரும்ப தம்முடைய சீடர்களை பார்த்து, பின்பு பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு உரியவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து பேசினார். பின்பு அவர் மக்களையும் தம்முடைய சீடர்களையும் தம்மிடம் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். தன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தன் வாழ்வை இழந்து போகிறவன் அதை காப்பாற்றிக் கொள்வான். மனிதன் உலகம் முழுவதையும் சம்பாதித்துக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஆத்துமாவிற்கு பதிலாக எதை கொடுப்பான்? எனவே விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனிதகுமாரனும் தமது பிதாவின் மகிமையில் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மார்க்கு அத்தியாயம் 9. இயேசு அவர்களை பார்த்து, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை பார்ப்பதற்கு முன்பு மரிப்பதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு மறுரூபமடைதல். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமடைந்தார். அவருடைய உடை உறைந்த மழையைப் போல பூமியிலே எந்த ஒரு நபராலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவிற்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்ன என்று தெரியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்வதை கேளுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டானது. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசுவை தவிர வேறு யாரையும் பார்க்கவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை பார்த்து, மனிதகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் பார்த்தவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, எலியா முந்தி வரவேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது உண்மைத்தான். அல்லாமலும் மனிதகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்துவிட்டான். அவனை குறித்து எழுதியிருக்கிறபடி தங்களுக்கு விருப்பமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அசுத்த ஆவி பிடித்த வாலிபனை சுகப்படுத்தல். பின்பு அவர் சீடர்களிடம் வந்தபோது அவர்களை சுற்றி மக்கள் கூட்டம் நிற்கிறதையும் அவர்களோடு வேத பண்டிதர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதையும் பார்த்தார். மக்கள் கூட்டத்தினர் அவரை பார்த்தவுடன் அதிக ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவரை வாழ்த்தினார்கள். அவர் வேத பண்டிதர்களை பார்த்து, நீங்கள் இவர்களோடு எதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது மக்கள் கூட்டத்தில் ஒருவன் அவரை பார்த்து, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடர்களிடம் கேட்டேன், அவர்களால் முடியவில்லை என்றான். அவர் மறுமொழியாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடம் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை பார்த்த உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். இயேசு அவனுடைய தகப்பனை பார்த்து, எவ்வளவு காலங்களாக இப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயதிலிருந்தே இப்படி இருக்கிறது. இவனை கொள்ளுவதற்காக அந்த ஆவி அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியது. நீர் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை பார்த்து, நீ விசுவாசித்தால் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமாகும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மக்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு பார்த்து அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு வெளியே போ, இனி இவனுக்குள் மீண்டும் போகக்கூடாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அந்த ஆவி சத்தமிட்டு அவனை அதிகமாக அலைக்கழித்து வெளியே போனது. அவன் மரித்து போனான் என்று மக்கள் சொல்லத்தக்கதாக மரித்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவர் வீட்டிற்கு வந்தபொழுது அவருடைய சீடர்கள், அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் முடியவில்லை என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், இந்த வகை பிசாசை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தவிர மற்ற எந்த விதத்திலும் துரத்த முடியாது என்றார். பின்பு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினார். ஏனென்றால் மனிதகுமாரன் மனிதர்கள் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீடர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். யார் பெரியவன்? அவர் கப்பர் நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை பார்த்து, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள் வாக்குவாதம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று வழியில் வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 பேரையும் அழைத்து, யாராவது முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கீழானவனும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு சிறுபிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். அப்பொழுது யோவான் அவரை பார்த்து, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை பார்த்தோம், அவன் நம்மை பின்பற்றாதவன், எனவே நாங்கள் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாக இல்லாதவன் நம்மோடு இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறதினாலே என் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை பெறாமல் போவதில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இடறுதலுக்கு காரணமாகுதல். என்னிடம் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் மாவரைக்கும் கல்லை கட்டி கடலில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. நீ இரண்டு கைகள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திற்கு போவதை விட ஊனமுள்ளவனாக ஜீவனுக்குள் போவது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு. நீ இரண்டு கால்கள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை விட கால்கள் நடக்க முடியாதவனாக ஜீவனுக்குள் செல்வது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்கள் உள்ளவனாக அணையாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அணையாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனிதனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமில்லாமல் போனால் அதை எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார்.